தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதன்மை பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய உள்ளார். அவரிடம் வெறி நோய் பற்றி சில கேள்விகளை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் ஐயா. அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்மருவத்தூர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இன்று ஒரு மிக முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கீங்க ஐயா. வெறி நோய் அப்படின்னு என்ன அப்படின்னு. வெறி நோய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா ஆங்கிலத்துல ரேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெறி நோய் இப்போ சமீப காலத்துல எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இந்த வெறி நோய் அப்படிங்கிறது பொதுவா நாய்களுக்கு வரக்கூடிய ஒரு நச்சுயிரினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நச்சுயிரி பாதிக்கப்பட்டு என்ன ஆகும்னா நாய்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது ஒரு உயிர்கொல்லி நோயாகும். இதோட மிக முக்கியம் என்னன்னா இந்த வெறி நோய் பாதிக்கப்பட்ட நாய்களிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கும் அல்லது மற்ற விலங்கினங்களுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட நாய் வந்து கடிக்கிறது மூலமா அதோடைய எச்சில் மூலமா பரவறக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதனாலதான் இந்த வெறி நோயை பத்தி நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
சார், இப்போ வெறி நோய் வந்து எந்தெந்த விலங்குகள் பாதிக்கின்றன?
பொதுவா நாய் மற்றும் பூனைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுங்க. அதிக அளவுல வெறி நோய் பாதிப்பு காணப்படும். நாய்களுடைய பாதிப்பு மிக அதிகம். குதிரை, ஆடுகள் மற்றும் பன்றிகள் அவைகளுக்கும் இந்த வெறி நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாலூட்டிகள் என சொல்லப்படும் நாய்கள் மற்றும் பூனைகள் மற்றும் மாடுகள்ல இந்த வெறி நோய் பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது.
நன்றி ஐயா. இப்போ மிருகத்திற்கு வெறி நோய் அறிகுறிகள் வெறி நோய் வந்தா அதன் அறிகுறிகள் என்னவாக இருக்கும்?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்கய்யா, இந்த நோய் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு நச்சுயிரி, ரேபிஸ்ங்கிற ஒரு நச்சுயிரி காரணமாக வரக்கூடிய நோய். அதனால இது இந்த வெறி நோய் அல்லது இந்த நச்சுயிரி பாதிக்கப்பட்ட நாய் மற்றும் பூனைகளில் பல விதமான அறிகுறிகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமான ஆக்ரோஷம், இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நாய் பாதிக்கப்பட்ட நாய் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சில் வந்து வடிந்து கொண்டே இருக்கும், அதிகப்படியான எச்சில் வடிந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய நாயுடைய ஒரு என்ன சொல்ல வாயில் பார்த்தீங்கன்னா எச்சில் வடிந்து கொண்டே இருக்கும். அது அதனால விழுங்க முடியாது. அது எதை கொடுத்தாலும் தண்ணீரோ எதை கொடுத்தாலும் விழுங்குறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் உடல் நடுங்கிட்டே இருக்கும், வலிப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அளவு கடந்த ஆக்ரோஷம், அதிகமாக எச்சில் வலிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம என்ன உணவு கொடுத்தாலும் அதனால விழுங்க முடியாது, விழுங்குவதில் சிரமம் மற்றும் உடல் நடுக்கம் மற்றும் வலிப்பு, இதுதான் வந்து முக்கியமான அறிகுறிகளாக இந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளில் இருக்கும்.
மனிதனுக்கு வெறி நோய் வருமா, அதற்குண்டான காரணங்கள் என்னவாக இருக்கும்?
இதுதாங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. மனிதர்கள் ஒரு விலங்குகிட்டிருந்து பரவுகிற நோய்களில் மிக முக்கியமான நோய் வந்து வெறி நோய், இந்த ரேபிஸ் எனப்படும் வெறி நோய். இது இந்தியாவில் பெரும்பாலும் தெரு நாய்கள் மூலமே இந்த வெறி நோய் மனிதர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தெரு நாய்களை நம்ம வந்து ஒரு தெரு நாய்களுடன் ஒரு ஈடுபாடு பழகுதல் அது எல்லாமே கொஞ்சம் ஒரு கவனத்துடன் செய்ய வேண்டும்.
விலங்குகள் மற்றும் வெறி நோய் வராமல் தடுக்க என்ன வழிமுறைகள் நம்ம கையாள வேண்டும்?
பொதுவாகவே நீங்க எல்லாரும் கவனத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வெறி நோய் தடுப்பு முறை வந்து நாய் வளர்க்கிறவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நாய் வளர்ப்பவர்களிருந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னா யார் நாய் வளர்த்தாலும் அந்த அனைத்து நாய்களுக்கும் அவங்க கால்நடை மருத்துவரை கொண்டு கட்டாயம் வெறி நோய் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். வெறி நோய்ங்கிறத சொன்ன அந்த ரேபிஸ்ங்கிற ஒரு நச்சுயிரி வைரஸ், அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த விலங்குகளுக்கு வெறி நோய் தடுப்பூசி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பொதுவாக நாய்களுக்கு வந்து 3 மாத வயதுக்குள்ளேயே அந்த வெறி நோய் தடுப்பூசி கொடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வருடமும் ஒரு பூஸ்டர், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அடுத்த தடுப்பூசி கொடுக்கணும். இந்த வெறி நோய் தடுப்பூசி மட்டும் கொடுத்து இருந்தீங்கன்னா அந்த நாய் வந்து வெறி நோயினால பாதிக்கப்படாது. அந்த வெறி நோய் பாதிக்கப்படாத நாய் இருக்காட்டி மற்ற விலங்குகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த செல்லப்பிராணிகள் வந்து நீங்க தெருக்கல்ல சுதந்திரமா சுற்றி அலைய விடக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள, நீங்க நாய் வளர்த்துறவங்க தயவு செய்து அந்த நாய்களை உங்களுடைய செல்லப்பிராணிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள். தெருக்கல்ல சுதந்திரமா சுற்றி அலைய விடாதீங்க. இதை நம்ம செய்யும் பொழுது இந்த வெறி நோய் வந்து அதிகமாக உருவாகி பரவுவதற்கு வாய்ப்புகள் குறைகின்றன.
இப்ப நாய்கள் பொதுவாக வந்து மனிதர்களை கடித்தால் முதலில் அவர்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன?
ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இருக்கிற அடிப்படையான கேள்வி நீங்க கேட்கறது, முதல்ல வந்து நம்ம பதற்றம் அடையக்கூடாது. ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் மனிதர்களை, நீங்க வந்து உடனே பதற்றப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த நாய் கடிச்சதுனாவே வெறி நோய் வரும்னு கிடையாதுங்க. அந்த வெறி நோய் பாதிக்கப்பட்ட நாய் கடிச்சாதான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாய் வந்து ஒரு உங்க கூட விளையாண்டுட்டு இருக்கு, தெரியாம கூட அதோடைய பல் வந்து உங்களுடைய கையில படலாம் காலில் படலாம். ஸோ கடிச்சிருச்சுன்னு உடனே பதற்றம் அடைய வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்னா அது அந்த மாதிரி கடிபட்ட வாட்டி அந்த காயத்தை முழுமையாகவும் வேகமாகவும் சோப்பு மற்றும் ஒரு தண்ணீர் நல்ல வேகமாக ப்ரெஷரோட வர தண்ணியில் கொஞ்சம் 10 நிமிஷம் கழுவணும். முதல்ல அந்த காயத்தை சோப்பு போட்டு தண்ணி நல்ல பிரஷர் இருக்கிற தண்ணியை வச்சு அந்த காயத்தை கழுவணும். கழுவி முடிச்சுட்டு அந்த காயத்தை நம்ம எல்லாருமே வீட்டில் இன்னைக்கு வச்சிருக்கோம் கிருமி நாசினி, புவிடோனாயோடின் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த கிருமி நாசினியை கொண்டு அந்த காயப்பட்ட கடிப்பட்ட காயத்தை நீங்க சுத்தம் செய்யலாம். அதுக்கப்புறம் அவங்க அருகில் உள்ள மருத்துவரை நீங்க அணுகி தகுந்த முறையான சிகிச்சையை அளிப்பதன் மூலம் வெறிநோய் வராமல் தடுக்கலாம், தடுக்க முடியும். கடிச்சிருச்சு நாய், செல்ல பிராணி கடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த வெறிநோய் கடிக்கு பின் கொடுக்கப்படும் சிகிச்சை முறையானது வெறிநோய் தாக்கப்பட்ட பிராணிகளை கையாள்பவர் அல்லது யார் அதை ஹேண்டில் பண்றாரோ அவங்க அல்லது கடிபட்டவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. இந்த சிகிச்சை என்னன்னா வெறிநோய் தடுப்பு புரத மருந்து ஊசி மற்றும் 4 வெறிநோய் தடுப்பூசிகளை உள்ளடக்கியது. அதாவது கடிச்ச உடனே அந்த வெறிநோய் தடுப்பு புரத மருந்து ஊசி, இது வந்து அரசு மருத்துவமனைகளிலும் சில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையிலும் இருக்கு. அந்த வெறிநோய் தடுப்பு புரத மருந்து ஊசி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 வெறிநோய் தடுப்பூசிகளை அவர் யார் கடிபட்டாங்களோ அவங்க போட்டுக்கணும். பொதுவா முதல் ஊசிக்கு அப்புறம் முறையே 3 நாட்கள், 7 நாட்கள் மற்றும் 21-28 இடைப்பட்ட நாட்களில் அந்த வெறிநோய் தடுப்பூசி கடிபட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இந்த வெறிநோய் குறித்து விழிப்புணர்வு கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.